لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا وصلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا وبعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنه من يأتي ربه مجرما فإن له جهنم لا يموت فيها ولا يحيا ومن يأته مؤمنا قد عمل الصالحات فأولئك لهم الدرجات العلى جنات عدن تجري من تحتها الأنهار خالدين فيها وذلك جزاء من تزكى கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய அருளால் இந்த இடத்திலே நம்மை ஒன்று சேர்த்தான். அவனுடைய வழிகாட்டுதல் இல்லை என்றால் நாம் இங்கே ஒன்று சேர்ந்திருக்க முடியாது, நாம் நேர் வழி பெற்றிருக்க முடியாது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஹ்ஸாப் யுத்தத்தின் போது குழி தோண்டிக் கொண்டிருந்தார்கள், அகழ் தோண்டிக் கொண்டிருந்தார்கள். அப்போது கூறினார்கள், லவ்லல்லாஹு மஹ்தடைனா வமா ஸல்லைனா வமா ஜாஹத்னா வமா ஹாஜர்னா, அல்லாஹ்வுடைய அருள் நமக்கு கிடைத்திருக்கவில்லை என்றால் நாம் நேர்வழி பெற்றிருக்க மாட்டோம், நாம் தொழுதிருக்க மாட்டோம், நாம் ஜிஹாத் செய்திருக்க மாட்டோம், நாம் ஹிஜ்ரா செய்திருக்க மாட்டோம். அதாவது ஒரு நன்மையை செய்வதென்றால் அல்லாஹ்வுடைய அருள் தேவை. ஒரு நன்மை நம் மூலமாக நடக்கிறது, நாம் ஒரு நன்மையை செய்கிறோம் என்பதற்கு என்ன பொருள்? அல்லாஹ் நமக்கு அருள் புரிந்திருக்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த உலகத்திலே இரண்டு விதமான அருள்கள் அல்லாஹ்விடத்திலிருந்து மனிதனுக்கு கிடைக்கின்றன. எத்தனை விதமான அருள்கள்? இரண்டு விதமான அருள்கள் மனிதனுக்கு அல்லாஹுவின் புறத்திலிருந்து கிடைக்கின்றன. ஒரு அருள் இந்த உலகத்தோடு அது முடிந்துவிடும், உலகம் சார்ந்ததாக இருக்கும். பணம், சுகம், உடல் ஆரோக்கியம், பதவி, வசதியான வாழ்க்கை என்று இதற்கு உதாரணங்கள் சொல்லிக்கொண்டே செல்லலாம். இரண்டாவது வகையான அருள் ஒரு மனிதனுடைய மார்க்கம் சம்பந்தப்பட்டது. அதாவது அல்லாஹ் அம்மனிதனுக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை கொடுத்தல், ஒரு மனிதன் இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளுதல், பிறகு இஸ்லாமிய நெறியில் அவன் தன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுதல், அல்லாஹுவிற்கு விருப்பமானவற்றை செய்தல், அல்லாஹுவிற்கு வெறுப்பானவற்றை விட்டு தன்னை விலக்கிக் கொள்ளுதல். அவன் எங்கு வாழ்ந்தாலும் சரி, மக்காவிலே வாழ்ந்தாலும் சரி, மதினாவிலே வாழ்ந்தாலும் சரி, இந்தியாவில் வாழ்ந்தாலும் சரி, வேறு எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் சரி, எந்த குலத்தில், எந்த தேசத்தில், எந்த மொழியில், எந்த இனத்தில் பிறந்திருந்தாலும் சரி, இந்த இரண்டாவது வகையான அருள், அதாவது ஒரு மனிதனுக்கு முஸ்லிமாக வாழ்வதற்கு வாய்ப்பு கிடைத்தல், இந்த இரண்டாவது வகையான அருள் அல்லாஹ்வுடைய அருள்களிலேயே மகத்தான அருள். மற்ற அருள்கள் இந்த துன்யாவோடு அதனுடைய தொடர்பு அறிந்துவிடும், முடிந்துவிடும். ஒரு மனிதனை செல்வந்தன் என்று எதுவரை சொல்வார்கள்? அந்த மனிதன் உயிராக இருக்கும் வரை. ஒரு மனிதன் தன் செல்வத்தை கொண்டு எதுவரை அவன் பலன் அனுபவிக்க முடியும். இதுவரை இந்த உலகத்தில் அவன் வாழ்வுவரை ஒரு மனிதன் தன்னுடைய பதவியை கொண்டு எதுவரை சுகம் அனுபவிக்க முடியும்? அவனுடைய உயிர் இந்த உலகத்தில் இருக்கும் வரை, வாழ்நாள் வரை. இது போன்று உலகத்தின் எந்த ஒரு அருளை எடுத்துக்கொண்டாலும் சரி, அது அவனுடைய மரணத்தோடு முடிவடைந்து விடும். அவன் மரணித்து விட்டால் அதற்கும் அந்த அருளுக்கும் தொடர்புகள் இருக்காது. ஒருவன் பெரிய டாக்டராக இருந்தான், அவன் மரணித்து விட்டான். ஒரு பெரிய மந்திரியாக இருந்தான், பெரிய செல்வந்தனாக இருந்தான். அவனுடைய ஆயுட்கால் முடிந்தவுடன் அவனுடைய இந்த தகுதிகளும் அவனுடைய இந்த சிறப்புகளும் மேன்மைகளும் முடிந்து விடுகின்றன. பிறகு அவனுக்கு இந்த அருள்களை கொண்டு, இந்த பாக்கியங்களை கொண்டு கபருடைய வாழ்க்கையிலே, மறுமையின் வாழ்க்கையிலே, மஹ்ஷரிலே ஏதாவது அவன் பலன் அனுபவிக்க முடியுமா? முடியுமா? ஒருவன் அரசன் என்பதால் அவனுக்கு கபருடைய வாழ்க்கையில் ஏதாவது கண்ணியம் உண்டா? ஒருவன் செல்வந்தன் என்பதால் கபருடைய வாழ்க்கையில் அவனுக்கு ஏதாவது கண்ணியம் உண்டா? ஒருவன் பெரிய மருத்துவன், பெரிய படித்த பட்டதாரி என்பதால் கபருடைய வாழ்க்கையிலே அவனுக்கு ஏதாவது கண்ணியம் இருக்கிறதா? அல்லாஹ்வின் கண்ணியத்திற்குரிய அடியார்களே, இப்படி உலகத்துடைய எந்த அருளை நாம் எடுத்து பார்த்தாலும் சரி, அதனுடைய தொடர்பு இந்த உலகத்தோடு முடிவடைந்து விடுகிறது. அவனுடைய கண் எப்போது மூடுகிறதோ அதோடு அதனுடைய பலனை அவன் இழந்து விடுகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த இஸ்லாம் என்ற அருள், இந்த இஸ்லாம் என்ற நர்பாக்கியம், இதனுடைய அருள் இம்மையிலும் அவன் அதை அடைகிறான், கபரிலும் அடைகிறான், மஹ்ஷரிலும் அடைகிறான், பிறகு நிரந்தரமான சொர்க்கத்தில் தங்கும் வாய்ப்பை அவன் பெறுகிறான். அல்லாஹு தஆலா இந்த இஸ்லாம் ஈமான் என்ற பாக்கியத்தை யார் அடையவில்லையோ அவர்களை குறிப்பிடும் போது அவர்கள் நெருக்கடியில் இருக்கிறார்கள் என்று குறிப்பிடுகிறார். ஒமன் அஅரத அன் திக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷதன் வன்கா. யார் என் நினைவை புறக்கணித்து வாழுகிறார்களோ அவர்களுக்கு நாம் நெருக்கடியான வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்கிறோம். உங்களுக்கு தெரியும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் உலக மன்னர்களுக்கு இஸ்லாமிய அழைப்பை எடுத்துச் சொல்லும் போது அந்த மன்னர்கள், நீங்கள் யார், எதற்காக வந்தீர்கள், உங்கள் வருகையின் நோக்கம் என்ன என்று கேட்டபோது அந்த தோழர்கள் கூறிய பதில் என்ன? நஹ்னு கௌமுன் இப்தஅஸனல்லாஹ். நாங்கள் ஒரு சமூகம், அல்லாஹ் எங்களை அவனுடைய தூதர் மூலமாக அனுப்பியிருக்கிறான். எதற்கு? லினுக்ருஜல் இபாத மின் இபாதத்தில் இபாத் இலா இபாதத்தி ரப்பில் இபாத். அடியார்களை, அடியார்களை வணங்குவதை விட்டு, படைப்புகள் படைப்புகள் வணங்குவதை விட்டு வெளியேற்றி படைப்புகளின் இறைவனான அல்லாஹுவை வணங்குவதின் பக்கம் கொண்டு வருவதற்காக. உமின் ஜௌரில் அதியானி இலா அதிலில் இஸ்லாம். மதங்களின் அநியாயத்திலிருந்து அவர்களை வெளியேற்றி இஸ்லாம் உடைய நீதத்தின் பக்கம் கொண்டு வருவதற்காக. துன்யாவின் நெருக்கடியிலிருந்து வெளியேற்றி அதனுடைய விசாலமான ஒரு பாதைக்கு, விசாலமான வாழ்க்கைக்கு அழைத்து வருவதற்காக. என் அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த வார்த்தையை யாரெல்லாம் சொன்னார்கள் தெரியுமா? ஈரானுடைய மன்னனுக்கு முன்னால், அவனுடைய சுகபோகமான வாழ்க்கைக்கு முன்னால், நபித்தோழர்கள் அவர்களை போன்றவர்கள் இந்த வார்த்தையை சொன்னார்கள். ஆடை வாகனங்களின் மீது, அதாவது குதிரையின் மீதோ கோவேரி கழுதையின் மீதோ போர்த்தப்பட்டு கிழிந்து போன ஒரு போர்வையை தங்களின் ஆடையாக அணிந்திருந்தார்கள். அவர்களுடைய தொப்புளுக்கு கீழ் உள்ள பகுதி மறைக்கப்பட்டிருக்கிறது, உடம்பை மறைப்பதற்கு ஆடை இல்லை. அவர்கள் ஏறி வந்தது ஒரு கழுதையிலே. அத்தகைய நபித்தோழர் ருஸ்துமை போன்ற செல்வ செழிப்பில் இருக்கிற ஒரு பாரசீக மன்னனை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன? துன்யாவின் நெருக்கடியிலிருந்து வெளியேற்றி விசாலமான ஒரு துன்யாவின் பக்கம் அழைப்பதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம் என்று. கண்ணியத்திற்குரியவர்களே, அப்ப விசாலம் என்றால் என்ன? இந்த துன்யாவுடைய வாழ்க்கையிலே விசாலம் என்றால் என்ன? அந்த விசாலத்தின் அளவுகோல் என்ன? இந்த விசாலம் துன்யாவிலிருந்து எதுவரை நீண்டு செல்கிறது? ஒரு முஸ்லிமுக்கு கபர் வரை நீண்டு செல்கிறது, பிறகு மஹ்ஷர் வரை நீண்டு செல்கிறது. அவனுடைய நிம்மதி இந்த துன்யாவிலிருந்து மூத்தாகும் நேரம் வரை நீண்டு செல்கிறது, கபர் வரை நீண்டு செல்கிறது. பிறகு கபரிலிருந்து அவன் எழுப்பப்படும் போது மஹ்ஷர் வரை, விசாரணை நேரம் வரை, விசாரணை முடிந்த பிறகு சிராத் பாலத்தை கடக்கும் வரை, ஹவுதுல் கௌசரிலே தண்ணீர் குடிக்கும் வரை, பிறகு சொர்க்கம் வரை, பிறகு அல்லாஹுவை பார்க்கும் வரை அவனுக்கு அந்த விசாலம் நீண்டு கொண்டே செல்கிறது. அந்த நிம்மதி அவனுக்கு நீண்டு கொண்டே செல்கிறது. இந்த துன்யாவுடைய வாழ்க்கையிலே வாழும் போது ஒரு காஃபிர், அல்லாஹுவை மறுப்பவன் எத்தகைய நெருக்கடியில் வாழ்கிறான்? ஒன்றுக்கு மேற்பட்ட கடவுள்களை நம்பிய காரணத்தால் யாரை திருப்திப்படுத்துவது என்ற அந்த குழப்பத்திலே ஒவ்வொரு கடலுக்கு, ஒவ்வொரு கடவுளுக்கும், அந்த பொய்யான தெய்வங்களுக்கும் அவன் வழிபாடுகள் செய்வதிலே, அவற்றை திருப்திப்படுத்துவதிலே தன்னை கேவலப்படுத்திக் கொள்கிறான். காஃபிர்களுடைய, அல்லாஹுவை மறுக்கின்ற இறை மறுப்பாளர்களுடைய வழிபாடுகளை நீங்கள் பாருங்கள். அல்லாஹுவை மறுக்கின்ற இறை மறுப்பாளர்களுடைய வழிபாடுகளை நீங்கள் எடுத்து பாருங்கள். ஒன்றொன்றும் அது அவர்களை கேவலப்படுத்திக் கொள்வதாக இருக்கும். கோயில்களில் நீங்க பார்த்திருக்கலாம், என்ன செய்வார்கள்? படுத்து புரண்டு கொண்டே வருவார்கள், பார்த்திருக்கீங்களா? அவர்கள் தங்களுடைய சிலைகளுக்கு முன்னால் காதை பிடித்துக் கொண்டு தோப்புகரணம் போடுவார்கள், பார்த்திருக்கிறீர்களா? தங்களுடைய உடலை சிதைத்துக் கொள்வார்கள், காவடி எடுக்கிறார்களே, தீ மிதிக்கிறார்களே. இன்னும் அவர்களுடைய வழிபாட்டுடைய அத்துணை உருவங்களையும் எடுத்துக் கொள்ளுங்கள், அத்துணை வெளிப்பாட்டு அந்த தோற்றங்களையும் எடுத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் தங்களை அசிங்கப்படுத்திக் கொள்வதாகவும் கேவலப்படுத்துவதாகவும் சிதைப்பதாகவுமே இருக்கும்.
சகோதர சகோதரிகளே, தாருல் ஹுதாவின் இஸ்லாமிய நூல்கள் மற்றும் உரைகளை கொண்டு அவசியம் பயன்பெறும்படி அழைக்கிறோம். அத்துடன் தாருல் ஹுதாவின் அழைப்பு பணி, கல்வி பணி மற்றும் சமூக பணிகளுக்கு உங்களால் முடிந்த ஒத்துழைப்பை தாருங்கள். அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலி வழங்கட்டும். எங்கள் முகவரி: தாருல் ஹுதா 211 லிங்குச்செட்டி தெரு, மன்னடி, சென்னை 1. தொலைபேசி எண் 0444-2524-7866.
ஆனால் ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை அவனுடைய வழிபாடு அவனுக்கு கண்ணியமாக இருக்கும், அவனுக்கு சுத்தமாக இருக்கும், அவனுடைய மனதுக்கு நிம்மதியாக இருக்கும், அவனுடைய கல்புக்கு வெளிச்சமாக இருக்கும். கோயில்களில் பார்த்தீங்கன்னா
உள்ளார விளக்கரிக்க மாட்டாங்க, இருளா வச்சிருப்பாங்க. ஏன்னா சைத்தானுக்கு இபிலீஸுக்கு இருள்தான் பிடிக்கும், துரு நாற்றங்கள் பிடிக்கும், நஜிசுகள் பிடிக்கும். அவர்களிலே தங்களை யார் துறவிகள், இறைவனுக்கு மிக நெருக்கமானவர்கள் என்று இறைவனுக்கு வழிபாடு செய்வதற்கும் மக்களுக்கு இறைவனுக்கும் இடையிலே இடைத்தரகர்களாக இருப்பதற்கும் நாங்கள் தான் தகுதியானவர்கள் என்று யாரை சொல்கிறார்களோ அவர்கள் பல் துலக்க மாட்டார்கள். அவர்கள் தங்களுடைய தலைமுடிகளை கோதி கழுவ மாட்டார்கள், சுத்தம் செய்ய மாட்டார்கள். சடைமுடியோடு துரு நாற்றம் பிடித்தவர்களாக, வீச்சம் அடிப்பவர்களாக, அசிங்கமான கோலத்தோடு, அரைகுறை ஆடையோடு விஹாரமாக காட்சியளிப்பார்கள். சாமியாறு, முனிவர், துறவி, யோகிகள் என்று சொல்பவர்களை எல்லாம் உங்க கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி பாருங்க. அவர்களை பார்த்தாலே ஒரு சைத்தானை பார்ப்பதை போன்று இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலைவிரி கோலத்தோடு பங்கரையாக வந்த ஒருவனை பார்த்து என்ன சொன்னார்கள், இவர் ஏன் இப்படி சைத்தானை போன்று இருக்கிறார், தன் தலைமுடியை சீர்படுத்திக் கொள்வதற்கு இவருக்கு எதுவும் கிடைக்கவில்லையா என்று சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அதை ஒரு முஸ்லிமுடைய வழிபாட்டை எடுத்துக் கொள்ளுங்கள். தொழுகைக்கு முன்னால் தன்னை சுத்தம் செய்கிறான், தன் அழுக்குகளை நீக்குகிறான், தன் பற்களை துலக்கிக் கொள்கிறான். ஒரு முஸ்லிம் எத்தனை முறை பல் துலக்குகிறான், கடமையாக 5 முறை பல் துலக்குகிறான், தன் உடம்புகளை சுத்தம் செய்கிறான். மலம் ஜலம் கழித்தால் அந்த இடங்களை அவன் சுத்தம் செய்வது அவன் மீது ஃபர்லாக்கப்பட்டுள்ளது, கடமையாக்கப்பட்டுள்ளது. அவனுடைய உள்ளத்தை சுத்தப்படுத்துகிறான் தீய எண்ணங்களை விட்டு, அவன் பார்வைகளை சுத்தப்படுத்துகிறான், அவன் செவியை சுத்தப்படுத்துகிறான். விசாலமான அல்லாஹுடைய வீட்டிற்கு, வெளிச்சமான அல்லாஹுடைய வீட்டிற்கு அவன் வருகிறான். வரும் யாருடைய பயமும் அல்லாமல் அல்லாஹுடைய பயத்தை கொண்டு மட்டும், அல்லாஹுவை திருப்திப்படுத்தினால் போதும் என்று மட்டும் உள்ளே வருகிறான். ஆனால் அங்கே சென்றால் இத்துணை சிறைகளிலே எந்த சிறைகளிடத்திலே தன் தேவையை வேண்டுவது, எந்த சாமியாரை திருப்திப்படுத்துவது, அவர் திருப்தி கொள்ளும் அளவிற்கு என்னால் தட்சணைகள் கொடுக்க முடியுமா என்ற பயத்தோடு, என்ற குறை குற்ற உணர்வோடு, என்ற குறை உணர்வோடு அவன் உள்ளே வருகிறான். இந்த சாமியாருடைய துணை இல்லாமல் இந்த கடவுளின் அருளை என்னால் அடைய முடியாதே என்ற பயத்தோடு, என்ற அவநம்பிக்கையோடு வந்து அவநம்பிக்கையோடு திரும்பி செல்கிறான். ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை பள்ளிவா மஸ்ஜிதுக்கு வரும்போது யாருடைய தயவும் அவருக்கு தேவையா, யாரும் அவருக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே பரிந்துரை செய்ய வேண்டுமா, நிச்சயமாக இல்லை. அவனுடைய வீடு அவனுக்கு விசாலமாக இருக்கிறது, அவனுடைய உணவு அவனுக்கு விசாலமாக இருக்கிறது, அவனுடைய ஹலாலான மனைவி அவனுக்கு விசாலமாக இருக்கிறாள், அவனுடைய பிள்ளைகள் அவனுக்கு விசாலமாக இருக்கிறார்கள், அவனுடைய வியாபாரம் அவனுக்கு விசாலமாக இருக்கிறது, உலக வாழ்க்கையில் அவனுக்கு இன்பம் தரும் செய்தி ஏதாவது நடந்தால் அவன் சொல்கிற வார்த்தை என்ன, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். ஒரு முஸ்லிம் இன்னொரு சகோதரனை சுகமான வாழ்க்கையிலே பார்த்தால் அப்போது அந்த முஸ்லிம் அந்த சகோதரனை பார்த்து அவன் சொல்கிற வார்த்தை என்ன, என்ன சொல்கிறார், ஒருவரை சந்திக்கும் போது இன்னொரு ஒரு முஸ்லிமை இன்பமான ஒரு சுகமான வாழ்க்கையிலே நேமத்திலே பார்க்கிறான், அப்போது அந்த முஸ்லிம் சொல்கிற வார்த்தை என்ன, மாஷா அல்லாஹ், அல்லாஹுவை புகழ்கிறான், அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துகிறான். பிறரிடத்தில் இருக்கிற அருட்கொடையை நினைத்து, தன்னிடத்தில் இருக்கும் அருட்கொடையை நினைத்து மட்டுமல்ல, பிறரிடத்தில் இருக்கும் அருட்கொடையை நினைத்து கூட பார்த்து கூட அந்த முஸ்லிம் சொல்கிற வார்த்தை, மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடி உனக்கு இது கிடைத்தது. அடுத்து சொல்கிற வார்த்தை என்ன, பாரக்கல்லாஹு லக, அல்லாஹ் உனக்கு இதிலே மேலும் அபிவிருத்தியை கொடுக்கட்டும். ஆனால் ஒரு காஃபிர், அல்லாஹுவை மறுப்பவன், இறை மறுப்பாளன் இன்னொருவனை பார்க்கும்போது இயங்குகிறான், பொறாமைப்படுகிறான், அத்தோடு மட்டுமல்ல கடவுளை ஏசுகிறான். இவனுக்கு இப்படி தருகிறாயே, என்னை விட்டு விட்டாயே என்று தன் இறைவனை நொந்து கொள்கிறான், வேதனைப்படுகிறான், ஏசுகிறான். இறை மறுப்பாளனாக மேலும் ஆகிவிடுகிறான். இறை மறுப்பிலே அதிகத்தை அவன் ஏற்படுத்துகிறான். ஒரு முஸ்லிம் அவனுடைய வாழ்க்கை எவ்வளவு விசாலத்தில் இருக்கிறது பாருங்கள். ஒரு முஸ்லிமுக்கு முன்னால் உணவை வையுங்கள், ஒரு காஃபிருக்கு முன்னால் உணவை வையுங்கள். சத்தியமாக ஒரு காஃபிர் சாப்பிடும் அளவிலிருந்து மிக குறைந்த அளவு முஸ்லிமுக்கு போதுமானது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முஸ்லிம் ஒரு குடல் வழியாக சாப்பிடுகிறான், காஃபிர் ஏழு குடல் வழியாக சாப்பிடுகிறான். ஏன், எவ்வளவுதான் சாப்பிட்டாலும் அவன் அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு போதும் என்று நிரப்பமாவதில்லை. ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை ஒரு மிடர் தண்ணீர் கிடைத்தாலும் அவன் சொல்கிற வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ். ஒரு பேரை தம்பளம் மட்டும், ஒரு ரொட்டி துண்டு மட்டும், ஒரு கவலம் உணவு மட்டும் கிடைத்தாலும் அவன் சொல்கிற வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ் போதும். பத்தவில்லை, எனக்கு போதவில்லை என்று ஒரு முஸ்லிம் கூறுவதில்லை. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எனக்கு இதிலே பரக்க செய்யட்டும் என்ற துவாவோடு ஆரம்பித்து அந்த துவாவோடு அல்லாஹுவை புகழ்ந்தவனாக, அல்லாஹ்வுடைய அந்த அருளை கொண்டு நிறைவுற்றவனாகவே ஒரு முஸ்லிம் அமர்கிறான், எழுகிறான். ஒரு காஃபிரை பொறுத்தவரை அவனுடைய ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை இன்னும் 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 வேண்டும் வேண்டும் வேண்டும், அதிகம் அதிகம் என்ற பேராசையோடு ஆரம்பித்து அவநம்பிக்கையோடும் அதிருப்தியோடுமே அவன் எழுகிறான். இந்த உலக வாழ்க்கையிலே அவன் எந்த திசையில் திரும்பினாலும் சரி, அவனுக்கு அச்சம், அவனுக்கு மனக்குழப்பம், மன சஞ்சலம், அதிருப்தி, அவநம்பிக்கை, ஒரு விதமான பயம், குழப்பம், இவை அனைத்தும் அவனுடைய வாழ்க்கையிலே எல்லா பக்கங்களிலும் தென்பட்டு கொண்டே இருக்கும். நிறத்தை பார்த்து பயப்படுவான், மிருகங்களை பார்த்து பயப்படுவான், மனிதர்களை பார்த்து பயப்படுவான், மனிதர்களுடைய பார்வைகளை பார்த்து பயப்படுவான், மனிதர்களின் நிறங்களை பார்த்து பயப்படுவான். இந்த உலகத்திலே எத்துணை உலகத்தில் உள்ள அத்துணை படைப்புகளையும் பார்த்து பயந்து கொண்டே இருப்பான். காரணம் என்ன, அவனுடைய நம்பிக்கை படைத்த அல்லாஹுவாகிய ஒருவனின் மீது உறுதியாக இல்லாத காரணத்தால் இது எனக்கு சாதகமாக அமையும், இது எனக்கு பாதகமாக அமையும் என்று படைப்புகளை கொண்டே தன் நம்பிக்கையை அமைத்துக் கொள்வான், படைத்த இறைவனை அவன் மறந்துவிட்ட காரணத்தால். ஆனால் ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை அப்படி அல்ல என்று பார்க்கிறோம். ஒரு முஸ்லிம் திருமணம் செய்வதென்றால் அவனுக்கு அந்த திருமணம் எவ்வளவு இலகுவாக அமைந்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆணுக்கு சொன்னார்கள், மார்க்கமுள்ள பெண்ணை தேர்ந்தெடுத்துக்கொள். பெண்ணுக்கு சொன்னார்கள், ஒரு ஆணிடத்திலே மார்க்கப்பற்றும் குணமும் சரியாக இருந்தால் அவர்களை நீங்கள் மனம் முடித்துக் கொள்ளுங்கள் என்று. ஆனால் ஒரு காஃபிர் மனம் முடிப்பதாக இருந்தால் அவனுக்குள்ள பிரச்சனை தெரியுமா? ஒவ்வொரு ஜோசியக்காரனாக செல்லுவான், ஒவ்வொரு பூசாரி இடத்திலே செல்லுவான், அவர்களுடைய பண்டிதர்களிடத்திலே செல்லுவான். மொத்தம் மொத்தமாக அவன் பிறந்த போது அவனுக்கு ஜாதகங்கள் எழுதி வைக்கப்பட்டிருக்கும், ராசிகள் எழுதி வைக்கப்பட்டிருக்கும். எந்த பெண்ணை மனம் முடிக்க நினைக்கிறானோ அந்த பெண்ணுடைய ஜாதகங்களை, ராசியை கேட்பான், நேரத்தை கேட்பான், பிறந்த நேரத்தை கேட்பான், அவனுடைய வீட்டை கேட்பான், வீட்டு வாசல் எப்படி இருக்கிறது என்று கேட்பான். இந்த ஜாதி, ஜாதகம், இந்த ராசி, பலன், நட்சத்திரம், இந்த கணக்கு, வழக்கு, பேர், பேருடைய எண்ணிக்கையில் இவைகள் இவை அனைத்தையும் பார்த்து ஒரு ஜோசியக்காரனோ அல்லது ஒரு குறி சொல்பவனோ அல்லது ஒரு பூசாரியோ அல்லது ஒரு பண்டிதனோ இவனுக்கு அனுமதித்தால்தான் இவன் அந்த திருமணத்தை மனம் ஓம்பி விரும்பி செய்வான். இல்லை என்றால் அந்த திருமணத்தை அவன் நினைத்து கூட பார்க்க மாட்டான். எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் சரி, இன்னும் ஜாதி பொருத்தம், நட்சத்திர பொருத்தம் ஏற்படவில்லை. அதிலும் குறிப்பா அவர்கள் சொல்வார்கள், இந்த செவ்வாய் கிரகணம்னு ஒரு ராசி ஒண்ணு, செவ்வாய் நட்சத்திரம், இந்த ராசி பலன் வந்துருச்சுன்னா அவங்களுக்கு பொண்ணு கிடைக்கிறதே அவர்களிலே கஷ்டமாக ஆகிவிடும். ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எவ்வளவு எளிமையாக்கி விட்டான். அவருடைய கபருடைய வாழ்க்கை மரண தருவாய், ஒரு முஸ்லிமுடைய மரண தருவாய், ஒரு முஸ்லிம் மௌத்தா போகும்போது ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக மௌத்தாகிறான். ஒரு முஸ்லிமுக்கு மௌத்து அல்லாஹுடைய அன்பளிப்பு. ஒரு முஸ்லிமுக்கு மௌத்து என்ன? அல்லாஹுடைய அன்பளிப்பு. ஒரு முஸ்லிம் மரணத்தை கொண்டு சந்தோஷப்படுகிறான், ஒரு காஃபிர் மரணத்தை கொண்டு சஞ்சலப்படுகிறான். காஃபிர்களுடைய வீடுகளிலே இந்த மரணம் சாவு என்ற வார்த்தையை பேச மாட்டார்கள், துர்க்குறியாக பார்ப்பார்கள். ஆனால் ஒரு முஸ்லிமுடைய வீட்டிலே ஒவ்வொரு நாளும் காலையிலிருந்து மாலை வரை மௌத்தை பற்றி பேசுகிறோம், மரணத்தை நினைவு கூறுகிறோம். எவ்வளவு விசாலம் பாருங்கள். மரண தருவாயிலே ஒரு காஃபிருக்கும் ஒரு முஸ்லிமுக்கும் இடையிலே உள்ள வித்தியாசம் என்ன? கல்லா இதா பலகத்தி தராகிய வகீல மன் ரா வதன்ன அன்னஹு அல்ஃபிரா வல்தஃபத்தி ஸாக் பிஸ்ஸாக் இலா ரப்பிக யௌம இதனில் மஸாக். காஃபிருடைய உயிர் எப்படி ஒரு முள் மரத்திலே வீசப்பட்ட ஈரமான சேலையை துணியை இழுப்பதை போன்று உயிர் அவனுடைய உடலிலிருந்து பறிக்கப்படுகிறது. இதற்கு என்ன விளக்கம் அறிஞர்கள் சொல்கிறார்கள்? இந்த உயிர் உடலில் உள்ள எல்லா பகுதிகளிலும் பரவி காணப்படுகிறது. மலக்குல் மௌத் வரும்போது மறுமையின் திரை அவனுக்கு அகற்றப்படுகிறது. மலக்குல் மௌத் வரும்போது திரை அகற்றப்படுகிறது. அப்போது அவன் தெரிந்து கொள்வான் தன் நிலையை, தான் செல்ல வேண்டிய இடத்தை பார்த்து கொள்வான், பயப்படுவான். இந்த உயிர் உடலோடு அப்படியே கவிக்கொள்ளுகிறது. உடலில் உள்ள எல்லா பகுதிகளிலும் பரவி இருக்கிற அந்த உயிர் இந்த உடலை விட்டு பிரியாமல் இந்த உடலை கவி பிடித்துக் கொள்வோம் என்று முயற்சிக்கிறது. அப்போது அந்த மலக்குகள் உடலில் உள்ள எல்லா பாகங்களிலும் ஊடுருவி ஒட்டி இருக்கிற பற்றி இருக்கிற அந்த உயிரை பிடித்து இருக்கிறார்கள். ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை மலக்குல் மௌத் வரும்போது அந்த உயிர் தன் உடலில் இருக்கின்ற அந்த பற்றை, அந்த பிடிப்பை விட்டுவிடு, என்னை விரைவாக அழைத்து செல்லுங்கள் என்று. வித்தியாசம் புரியுதா? இப்ப நீங்க ஒரு பொருளை இறுக்கி பிடித்திருக்கிறீர்கள், அப்ப இந்த பொருளை உங்கள்ட்ட இருந்து வாங்குறது கஷ்டம், சிரமமா இருக்கும். அதே நீங்கள் இதை பிடித்திருக்கிற பிடியை தளர்த்தி விடுகிறீர்கள். இப்ப இந்த பொருளை எடுப்பதுதான், எடுக்கிறதா வேலை, பிடுங்கிறது வேலை இல்லை. பிடுங்குதல் என்பது எப்போது ஏற்படும்? நீங்கள் அதை பிடித்திருக்கிறீர்கள், விட மறுக்கிறீர்கள். அப்போது ஒருவர் அதை வாங்க மறுக்கும் போது அவர் இழுப்பார், பறிப்பார். இதைத்தான் அல்லாஹ் சொல்கின்றான், கடுமையாக உயிர் வாங்கும் மலக்குகள் மீது சத்தியமாக, இலகுவாக உயிர் வாங்கும் மலக்குகள் மீது சத்தியமாக. இந்த சூராவுக்கு தர்ஜுமா படிச்சு பார்த்திருக்கீங்களா என்னைக்காவது? பிடுங்கக்கூடிய மலக்குகள் மீது என்றால் என்ன பொருள்?
சகோதர சகோதரிகளே, தாருல் ஹுதாவின் இஸ்லாமிய நூல்கள் மற்றும் உரைகளை கொண்டு அவசியம் பயன்பெறும்படி அழைக்கிறோம். அத்துடன் தாருல் ஹுதாவின் அழைப்பு பணி, கல்வி பணி மற்றும் சமூக பணிகளுக்கு உங்களால் முடிந்த ஒத்துழைப்பை தாருங்கள். அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலி வழங்கட்டும். எங்கள் முகவரி: தாருல் ஹுதா 211 லிங்குச்செட்டி தெரு, மன்னடி, சென்னை 1. தொலைபேசி எண் 0444-2524-786.
கர்கன் என்றால் மூழ்குதல். ஒரு பெரிய ஆழமான தண்ணீர்ல, கடல்ல, ஆத்துல மூழ்குறாங்கல்ல, நல்ல டீப்ல போறாங்கல்ல, அதுக்கு பேர் என்ன சொல்லுவீங்க? கர்கன், மூழ்குதல். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடுமை என்ற அர்த்தத்திற்கு இந்த இடத்துல மூழ்குதல் என்ற வார்த்தையை பயன்படுத்துறான். கடலுடைய ஆழத்துல மூழ்கி செத்தவங்களை கொண்டு வரது கஷ்டம் கஷ்டமா ஈஸியா? எவ்வளவு கஷ்டம். அந்த மாதிரி இவனுடைய உயிர், காஃபிருடைய உயிர் அவனுடைய உடல்ல பரவி மூழ்கி கொள்கிறது, பிடித்துக் கொள்கிறது. அப்ப கடுமையாக மலக்குகிறதை பிடுங்குகிறார்கள், பறிக்கிறார்கள். இலகுவாக சுலபமாக உயிர் வாங்குகிற மலக்குகள் மீது. அந்த மலக்கு வந்து கூப்பிட்ட உடனேயே எப்படி கூப்பிடுவார்? அமைதி கொண்ட ஆத்மாவே, இர்ஜிஈ இலா ரப்பிக்கி ராதியதன் மர்தியா, உன் இறைவனின் பக்கம் வா. நீ அவனை கொண்டு திருப்தி, அவன் உன்னை கொண்டு திருப்தி. இர்ஜிஈ இலா ரப்பிக்கி ராதியதன் மர்தியா, ஃபத்குலி ஃபீ இபாதி வத்குலி ஜன்னதி, என் அடியார்களில் சேர்ந்து கொள், என் சொர்க்கத்தில் நுழைந்து கொள். மலக்கு வருவார், ரொம்ப அழகான தோற்றத்தோடு வருவார், நறுமணத்தோடு வருவார். இங்கே இவனுக்கு ஒரு கஃன் அனுபவிப்பார்கள். ஆனால் மலக்குகள் சொர்க்கத்திலிருந்து நறுமணம் பூசப்பட்ட ஒரு கஃனை கொண்டு வருவார்கள். முஸ்னத் அஹ்மதுடைய அந்த விரிவான ஹதீஸை எடுத்து பாருங்கள். அந்த மலக்குல் மௌத் உயிரை வாங்கும் போது அதற்கு சொர்க்கத்தின் கஃனை அனுபவிப்பார்கள், சொர்க்கத்தின் நறுமணத்தை பூசுவார்கள். ஒரு மலக்குடைய கையிலிருந்து இன்னொரு மலக்கு அதை வாங்கும் போது அப்படியே எடுத்துக்கொண்டே 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 சொல்லுவார்கள். வானத்தில் உள்ள மலக்குகள் எல்லாம் சொல்லுவார்கள், ஆஹா என்ன நறுமணமான ஒரு உயிர், என்ன வாசனையான ஒரு உயிர், இது யாருடைய உயிர் என்று சொல்வார்கள். அப்போது எடுத்து செல்கிற மலக்குகள் சொல்வார்கள், கொரியர் சர்வீஸ், ஸ்பீட் கொரியர் சர்வீஸ், எப்படி அப்படியே பாயிண்ட் டு பாயிண்ட் கை மாறிக்கொண்டே போகும். வானத்தின் கதவுகள் திறக்கப்பட்டுவிடும், அரிசுவரை எடுத்து செல்லப்பட்டு சுஜூத் செய்வார். அல்லாஹ் அக்பர். ஒரு காஃபிர் உயிர் வாங்க வருகிற மலக்கை பார்த்த உடனேயே அவனுக்கு மொத்த நரகமும் காட்சியளித்து விடும், அவ்வளவு கொடூரமான உருவத்தில் இருப்பான். பயப்படுவான், உயிர் உடலை கவ்விக்கொள்ளும், பிடுங்கி இழுப்பான், கால்கள் பின்னிக்கொள்ளும், கண்கள் சுருகிக்கொள்ளும், தாகம் பயங்கரமான தாகம் எடுக்கும், பசி பயங்கரமாக இருக்கும். நரகத்தின் கஃனை கொண்டு வருவா. அவருடைய உயிரிலிருந்து துருநாற்றம் வீசும் மலக்கள், மா ஹாதிஹில் ரீஹுல் ஹபீஸா, மா ஹாதிஹில் ரீஹு ராயிஹத்துல் முன்சினா, என்ன துருவாறு வீசக்கூடிய இந்த வாடை என்ன, இந்த உயிர் என்ன என்பதாக இன்னாருடைய மகன் இன்னார் காஃபிரை பட்டு சொல்வார்கள். நரகத்திற்கு எடுத்துச் செல்லப்படும். வானத்தின் கதவுகள் திறக்கப்படாது. ஃபலாத் ஃபத்தஹ லஹும் அபுவாபுஸ் ஸமா, வானத்தின் கதவுகள் திறக்கப்படாது. அந்த வானத்திலிருந்து அவருடைய உயிர் பூமியிலே தூக்கி வீசப்படும். வானம் வரை கொண்டு செல்லப்பட்ட இந்த உயிர் திரும்ப வானத்திலிருந்து மலக்கு திரும்ப கொண்டு வர மாட்டாங்க. என்ன செய்வார், என்ன செய்வார், வீசுவார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸை கூறிய போது, நீங்கள் குர்ஆனுடைய வசனத்தை ஓதி பாருங்கள், வமன் யுஷ்ரிக் பில்லாஹ் ஃபகன்னமா கர்ர மினஸ் ஸமா, சூரத்துல் ஹஜ்ஜுடைய ஆரம்ப வசனம் நீங்கள் ஓதி பாருங்கள் என்று கட்டளையிட்டார்கள். யார் அல்லாஹ்விற்கு இணை வைக்கிறானோ அவன் வானத்திலிருந்து விழுபவனை போல. ஒருத்தன் முதல் மாடியிலிருந்து கீழே விழுகிறான், ஒருத்தன் இரண்டாவது மாடியிலிருந்து, ஒருத்தன் மூணாவது மாடியிலிருந்து, ஒருத்தன் அஞ்சாவது மாடி, ஒருத்தன் பத்தாவது மாடி, ஒருத்தன் நூறாவது மாடி. நூறாவது மாடியிலிருந்து ஒருத்தன் விழுந்தான்னா அவனுடைய ஜனாஸா கீழே எப்படி இருக்கும்? தடிக்கி விழுந்தாலே நிலைமை மோசமா இருக்கு. ரெண்டாவது மாடியிலிருந்து கீழே விழுந்தாலே உயிர் கிடைக்கிறது கஷ்டமா இருக்கு. நூறாவது மாடியிலிருந்து ஒருத்தன் விழுந்தானா அவனுடைய உடலுடைய நிலைமை எப்படி இருக்கும்? கண்ணியத்திற்குரியவர்களே, ஒருவன் வானத்திலிருந்து கீழே விழுந்தால் அவனுடைய நிலை எப்படி இருக்கும்? அல்லாஹ் சொல்கிறான், யார் அல்லாஹ்விற்கு இணை வைக்கிறானோ அவன் வானத்திலிருந்து விழுபவனை போல. அவ்வளவு வேதனை அந்த உயிருக்கு கொடுக்கப்படும். அடுத்து கபரில் வைக்கும் போது ஒரு முஸ்லீமுடைய கபர் எப்படி இருக்கும்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவருடைய பார்வை செல்லும் அளவு அவருடைய கபர் விசாலமாக்கப்படும். நீங்க ஒரு முஸ்லீமை கொண்டு போய் அடக்கம் செய்யற அந்த கபரு 6 அடிக்கு இருக்கலாம், 2 அடி 1 அடி 1.5 அடி அகலத்துல தான் இருக்கலாம். ஆனா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுக்கு எத்தகைய விசாலத்தை கொடுக்கிறான், அவனுடைய பார்வை செல்லும் அளவிற்கு அவனுக்கு விசாலம் காட்டப்படுகிறது. அவனுக்கு நரகத்தை முதலாவதாக காட்டப்படுகிறது. சொல்லப்படுகிறது, நீ முஸ்லீமாக இறந்திருக்கவில்லை என்றால் இது உன்னுடைய தங்குமிடம். நீ இப்போது முஸ்லீமாக இருந்த காரணத்தால் உன்னுடைய தங்குமிடத்தை பார் என்று சொர்க்கத்தை காட்டப்படுகிறது. சொர்க்கத்தின் விருப்புகள் விரிக்கப்படுகின்றன. அவனுக்காக எப்போதும் ஒரு சொர்க்கத்தினுடைய கதவு திறந்தே வைக்கப்பட்டிருக்கிறது. அதை பார்த்து கொண்டு நீ ஓய்வெடுத்துக்கொள். நம் கனவுமத்தில் அரூஸ், ஒரு புதுமண பெண் ஓய்வெடுப்பதை போன்று தூங்குவதை போன்று நீ தூங்கிக் கொண்டே இரு, ஓய்வெடுத்துக் கொண்டே இரு. அல்லாஹ் அக்பர், எவ்வளவு விசாலம், எவ்வளவு அல்லாஹ்வுடைய கருணைகள். இதே சமயத்திலே ஒரு காஃபிர் அவனுடைய கபரிலே வைக்கப்படும் போது நீங்க அவனுக்கு வலிங்கி கற்களால பெரிய ஒரு விசாலமான ஒரு அறையையே அங்கே ஏற்படுத்தி அவனை நீங்கள் அடக்கம் செய்தாலும் சரி, அவனுடைய உயிருக்கு அங்கே கொடுக்கப்படுகிற வேதனை, கபரு அவனுக்கு நெருக்கடி ஆக்கப்படுகிறது. எப்படி நெருக்கடி? ஹத்தா தக்தலிஃபு அத்லாஉஹு, அவருடைய விலாக்கள் ஒன்றோடு ஒன்றை கோர்த்து கொள்ளும், புகுந்து கொள்ளும். சோதனை, சொர்க்கத்தின் வாசல் காட்டப்படும். நீ முஸ்லீமாக இறந்திருந்தால் இது உன்னுடைய இடமாக இருக்கும். ஆனால் நீ அல்லாஹுவை ஏற்றுக்கொள்ளவில்லை, மறுமையை நம்பவில்லை, இதோ உன்னுடைய இடத்தை பார் என்று நரகத்தின் நெருப்பு அவனுக்கு காட்டப்படும். நரகத்தின் வாசல் திறக்கப்பட்டு அந்த வேதனை காலையிலும் மாலையிலும் அவனுக்கு கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அடுத்து கண்ணியத்திற்குரியவர்களே, மஹ்ஷர் மைதானத்திலே அவன் எழுப்பப்படும் போது ஒரு முஸ்லிம் மிகப்பெரிய கண்ணியத்தை உணர்வான். அவனுடைய முகம் வெண்மையாக இருக்கும், பிரகாசமாக இருக்கும், அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹ்வை புகழ்ந்தவனாக எழுந்திருப்பான். அரசுடைய நிழலிலே அல்லாஹ் அவனுக்கு நிழல் கொடுப்பான். ஒரு காஃபிரை பொறுத்தவரை அவன் எழும்போது கவலைப்பட்டவனாக, கை சேதப்பட்டவனாக. மஹ்ஷர் என்ற தலைப்புல விரிவா நம்ம இதை சொன்னோம். காஃபிர் எந்திரிச்ச உடனே ஓடுவான், ஓடுவான், ஓடுவான். இந்த பூமியை தான் அல்லாஹ் சமமா வைத்திருக்கிறானே, ஓடுவான், ஓடுவான், ஓடுவான். மலக்குகள் வானத்திலிருந்து இறங்கி அணி அணியாக நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பார்கள். எங்க போனாலும் அங்கே மலக்குகளை பார்ப்பான், தப்பிச்சு ஓட முடியாது. முன்னால் பார்ப்பான், தான் செய்த அமல் தான் இருக்கும். பின்னால் பார்ப்பான், தான் செய்த அமல் இருக்கும். இடது பக்கத்திலே நரகம் நெருக்கமாக்கி வைக்கப்பட்டிருக்கும். வபுர்ரிஸதில் ஜஹீமு லில் காவீன், வரம்பு மீறியவர்களுக்கு நரகம் வெளிப்படுத்தி வைக்கப்பட்டிருக்கும். சூரத்துல் முல்கில் அல்லாஹ் சொல்கிறான், தகாது தமய்யசு மினல் கைத், அந்த நரகத்திற்கு பக்கம் அவர்கள் வரும்பொழுது சமீஉலஹா தகையுரன் வ ஸஃபீரா, நரகத்தின் கொதி சப்தத்தை, நரகத்தின் அந்த பயங்கரமான குரலை அவர்கள் கேட்பார்கள், கோபத்தை அவர்கள் கேட்பார்கள். நரகத்தின் ஜுவாலைகள் அவர்களை கப்பிக்கொள்ளும். கன்னஹு ஜிமாலத்துன் சுஃபர், இன்தலிகு இலா வல்லின் லா வலீலின் லா யுக்னி மினல் லஹப் லா யுக்னி மினல் லஹப் இன்னஹா தர்மி பி ஷரரின் கல் கஸர், நரகத்தின் ஜுவாலைகள் நரகத்திலிருந்து வெளிப்பட்டு அந்த காஃபிரை கரித்துக் கொண்டிருக்கும். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வாழ்க்கை, இதுல இந்த உலக அருட்கொலைகள் கிடைப்பதை கொண்டு ஒரு மூமின் மகிழ கூடாது. ஒரு மூமினுடைய மகிழ்ச்சி எதை கொண்டிருக்க வேண்டும்? ஈமானை கொண்டு, இஸ்லாமை கொண்டிருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹு ஹுவ கைரும் மிம்மா யஜ்மஊன். ஈமான், இஸ்லாம், இதை அல்லாஹ் குறிப்பிடும் போது ஒருவன் ஆனந்தப்படுகிறானா, மகிழ்ச்சி கொள்கிறானா, இதை கொண்டு அவர்கள் மகிழ்ச்சி கொள்ளட்டும், ஈமானை கொண்டு, குர்ஆனை கொண்டு, இஸ்லாமை கொண்டு அவர்கள் மகிழ்ச்சியை தேடட்டும். இவர்கள் சேகரிக்கும் இந்த உலக வாழ்க்கையை விட இதுதான் சிறந்தரம், சிறந்தது, இதுதான் நிரந்தரமானது. அல்லாஹ்வின் அடியார்களே, அப்ப எப்போது துன்யா அற்பமானது, இந்த துன்யாவின் அனைத்து செல்வங்களும் மறுமையின் முன்னால் அற்பமானது, மறுமையின் இன்பங்களுக்கு முன்னால் சொற்பமானது, மறுமையின் இன்பங்களை கவனித்து பார்க்கும் போது இவை ஒரு சொற்பமானவை, அற்பமானவை என்பதை நாம் உறுதியாக நம்புகிறோமோ, அடுத்து நம்முடைய செயல்பாடு எப்படி இருக்க வேண்டும், இதுதான் நம்முடைய நோக்கம், இதுதான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். நம்முடைய நோக்கம் எப்படி இருக்க வேண்டும், பேசுவது மட்டுமல்ல, இன்னைக்கு ரொம்ப முஸ்லிம்கள்ட்ட கேட்டா சொல்லுவான், எதுங்க நிரந்தரமானது, துன்யா நிரந்தரமானதா, ஆகிரத்து நிரந்தரமானதா, கேட்டா என்ன பதில் சொல்லுவாங்க, என்ன பதில் சொல்லுவாங்க, என்ன பதில் சொல்லுவாங்க சொல்லுங்க, ஆகிரத்து நிரந்தரமானதுன்னு சொல்லுவாங்க, துன்யா அற்பமானதுன்னு சொல்லுவாங்க, மௌத்து இருக்கா இல்லையான்னு கேட்டா கண்டிப்பா மௌத்தா போடும்னு சொல்லுவாங்க. ஆனா அதே சமயத்துல செயல்பாடு, கொள்கை, வணக்க வழிபாடுகள், நம்பிக்கை, வாழ்க்கை வழிமுறையை பார்த்தால் அவர்களுக்கும் மரண நினைவுக்கும் மறுமை நினைவுக்கும் சம்பந்தம், தொடர்பு இல்லாததாக இருக்கும். உலக வாழ்க்கைக்குத்தான் முக்கியத்துவம் கொடுப்பார்கள். சிறந்த மறுமை வாழ்க்கை, நிலையான மறுமை வாழ்க்கையை விட்டு விடுவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு போர்ல சஹாபாக்களுக்கு கொஞ்சோண்டு தடுமாற்றம் ஏற்பட்டுச்சு. எவ்வளவு தடுமாற்றம் ஏற்பட்டுச்சு, கொஞ்சம் தடுமாற்றம், இந்த மாசத்துக்கு பதிலாக அடுத்த மாசம் போலாமா, அவ்வளவுதான். மாலக்கும் இதா கீல லக்கும் முன்ஃபிரு ஃபீ சபீலில்லாஹ் இஸ்ஸாகல்தும் இலல் ஆர்மை அரவைதும் பில் ஹயாத்தி துன்யா ஃபமா மதாஉல் ஹயாத்தி துன்யா ஃபில் ஆகிரத்தி இல்லா கலீல் இல்லா தன்ஃபிரு யுஅத்திபுக்கும் அஸாபன் அலீமா. அல்லாஹ் அவர்களை பார்த்து கேட்டான், உங்களுக்கு என்ன ஏற்பட்டது, அல்லாஹ்வின் பாதையில் புறப்படுங்கள் என்று சொல்லப்பட்டால் இந்த பூமியை கப்பி பிடித்துக் கொள்கிறீர்கள், உலக வாழ்க்கையை கொண்டு நீங்கள் திருப்தி அடைய தேடுகிறீர்களா, இந்த உலக வாழ்க்கையின் இன்பம் மறுமையிலே அற்பமானதாக தவிர வேறொன்றுமாக இருக்காது, அற்பமானது. கண்ணஹும் யௌம யரௌனஹா லம் யல்பசு இல்லா அஷியதன் அவ் துஹாஹா. மறுமையை கவனித்து இந்த உலக வாழ்க்கை ஒரு முற்பகல் அல்லது ஒரு பிற்பகல், மறுமையுடைய வாழ்க்கையை கவனித்தால் இந்த துன்யாவுடைய வாழ்க்கையின் அளவு எவ்வளவு, சூரா நாஸிஆத்துடைய கடைசி வசனங்கள் எவ்வளவு, ஒரு முற்பகல், துஹாவுடைய ஒரு நேரம் அல்லது ஒரு மாலை நேரம் தான். அப்படிப்பட்ட ஒரு அற்பமான வாழ்க்கைக்காகவா இந்த உலகத்தை நாடுகிறீர்கள். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், இல்லா தன்ஃபிரு, நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே புறப்படவில்லை என்றால் யுஅத்திபுக்கும் அஸாபன் அலீமா, கடுமையாக உங்களை வேதனை செய்வான். யாரை பார்த்து சொல்லப்பட்ட வாசகம் இது, அல்லாஹு அக்பர், அஸ்ஹாபு ரசூல். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த மறுமை நிலையானது, உலகம் அற்பமானது என்ற இந்த வார்த்தை நம்பிக்கையாக மாற வேண்டும், கொள்கையாக மாற வேண்டும். பிறகு அது செயல்பாடுகளிலே வர வேண்டும். நம்முடைய செயல்கள் ஒவ்வொன்றும், இவர் மறுமையை தேர்ந்தெடுத்தவர், இவர் மறுமையின் பாதையிலே செல்பவர், இவர் சொர்க்கத்தை நோக்கி பயணம் செய்பவர், இவர் அந்த நிரந்தரமான இன்பத்துக்காக இந்த அற்பமான இன்பத்தை துறப்பவர், தியாகம் செய்பவர், அர்ப்பணிப்பு செய்பவர் என்பதை வெளிப்படுத்துகிறதமாக இருக்க வேண்டும். நம்ம பார்க்கணும், இப்ப என்னுடைய செயல் எப்படி இருக்கிறது. ஒவ்வொருவரும் அன்றாடம் ஒரு நேரத்தை ஒதுக்கி சத்தியத்திற்காக நான் எவ்வளவு அர்ப்பணிப்பு செய்கிறேன், தியாகம் செய்கிறேன், இந்த தீனுக்காக மறுமைக்காக நான் தேடி வைத்திருப்பது என்ன, இந்த துன்யாவிற்காக நான் கொடுக்கிற, இந்த துன்யாவுக்காக நான் அர்ப்பணிக்கிறேன், இந்த துன்யாவுக்காக நான் எடுத்துக் கொள்கிற சிரமங்கள் எவ்வளவு, மறுமைக்காக நான் எடுத்துக் கொள்கிற சிரமங்கள் எவ்வளவு, தொழுகைக்காக எவ்வளவு சிரமம் எடுக்கிறோம், அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளை செய்வதற்கு எவ்வளவு சிரமம் எடுக்கிறோம், அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவதற்கு எவ்வளவு சிரமம் எடுக்கிறோம், எந்த சொர்க்கத்தினுடைய ஒரு அடி எவ்வளவு, சொர்க்கத்தினுடைய எவ்வளவு, ஒரு அடி, ஒரு ஸ்கொயர் ஃபீட், ஒரு அடி துன்யா துன்யாவை விட சிறந்தது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களோ அந்த சொர்க்கத்திற்காக நான் என்ன தியாகம் செய்கிறேன், இன்று என்ன செய்திருக்கிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, இதுதான் நம்முடைய உரைகள். எது உரைகள், எது உரைகள், எது நாம் தேர்ந்தெடுக்கிற அந்த தேர்வு, எதை தேர்ந்தெடுக்கிறோம், நம்முடைய சொல்லுக்கு ஏற்ப நம்பிக்கை இருக்கிறதா, நம்பிக்கை சரியாக இருந்தால் நம்முடைய செயல்பாடு சரியாக இருக்கும். அப்ப ஒரு மனிதனுடைய செயல்பாடு துன்யாவை தேர்ந்தெடுப்பதாக இருக்கிறது என்றால் அங்கே என்ன பொருள், அவருடைய நம்பிக்கை அங்கே பலவீனமாக இருக்கிறது. இந்த நம்பிக்கையிலே புரட்சி ஏற்படுவதற்கு, இந்த நம்பிக்கையிலே மாற்றம் ஏற்படுவதற்கு ஒரு பெரிய நீண்ட நேரம் தேவையில்லை. என்ன தேவை, உறுதி தேவை. சில பேர் சொல்வாங்க, இவங்க எல்லாம் புதுசா இஸ்லாத்துக்கு வந்தவங்க, அல்லது இப்பதானே எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டு வர்றாங்க, போக போக சரியா போயிடும். எப்படி சொல்லுவாங்க, போக போக சரியா போயிடும். இல்லை கண்ணியத்திற்குரியவர்களே, ஈமான் அப்படி அல்ல. ஈமான் ஒன்று உள்ளத்திலே நுழைந்தால் அது முழுமையாக நுழையும், அது வேரோடு நுழையும், அதன் கிளைகளோடு நுழையும், அதனுடைய முழு தாத்பரியங்களோடு தாக்கத்தோடு உள்ளே நுழையும். மூசாவை ஈமான் கொண்ட ஃபிரௌனுடைய மனைவி எவ்வளவு காலத்து முஸ்லீம், முஸ்லீமா, மூசாவை ஈமான் கொண்ட ஃபிரௌனுடைய மனைவி பரம்பரை முஸ்லீமா, ஒரு முஸ்லிமுக்கு பிறந்த முஸ்லிமான பெண்ணா, அல்லது ஒரு முஸ்லிமான இறையச்சம் உள்ள ஒரு இறைநேசரை மனம் முடித்த ஒரு முஸ்லிமான பெண்ணா. மூசா நபியின் சத்தியம் புறப்பட்டது, அல்லாஹ்வை விசுவாசித்தார்கள், மூசா நபியை விசுவாசித்தார்கள். எத்தகைய சோதனையை தாங்கினார்கள், ஒரு பெரிய கல்லை அவர்களின் மீது உருட்டி விடுவதற்காக வேண்டி உயரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டது. என்ன சொல்ற, அல்லாஹ்வை மூசாவுடைய இறைவனை மறுத்துவிடு, ஃபிரௌனை கொண்டு ஈமான் கொள். அப்போது அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன, ஃபிரௌனை நிராகரித்தேன், மூசாவுடைய இறைவனை நம்பிக்கை கொண்டே. கிடைத்த பலன் என்ன அவர்களுக்கு, துன்யாவிலே அவர்களுக்கு கிடைத்த பலன் என்ன, மூசா ஃபிரௌன் பெரும் கல்லை கொண்டு அவர்களை உருட்டி விட்டு அழித்தான். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த கல்லு மேலே வந்து விழுகிறதுக்குள்ளார அவங்களுடைய உயிரை வாங்கி கொண்டான். அந்த மௌத்துடைய நேரத்தில் அவர்கள் செய்த பிரார்த்தனை என்ன, ரப்பி பினிலி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னா, சொர்க்கத்தின் மீது அவர்களுக்கு இருந்த நம்பிக்கை, யா அல்லாஹ் உன்னிடத்திலே எனக்கு ஒரு வீட்டை சொர்க்கத்திலே கட்டிக்கொள், ஆட்சி அதிகாரம் வசதியான வாழ்க்கை இன்பமான வாழ்க்கை அரசாட்சியான வாழ்க்கை இவை அனைத்தையும் எதற்காக துறந்தார்கள், எதற்காக, எதற்காக, சொர்க்கத்திற்காக. தூணியக்காரர்கள் அவர்கள் என்ன பரம்பரை முஸ்லிம்களா, இல்லையே, பார்த்தார்கள் மூசாவை, மூசாவின் அற்புதத்தை பார்த்தார்கள், புரிந்து கொண்டார்களா இல்லையா, சத்தியத்தை விளங்கிக் கொண்டார்களா இல்லையா. இன்னா ஆமன்னா பிரப்பி மூசா வ ஹாரூன், மூசாவின் இறைவனை ஹாரூனின் இறைவனை நாங்கள் நம்பிக்கை கொண்டோம். அடுத்து ஃபிரௌன் சொன்ன வார்த்தை என்ன, قال آمنتم له قبل أن آذن لكم إنه لكبيركم الذي علمكم السحر فلو قطعن أيديكم وأرجلكم من خلاف ولو صلبنكم في جذوع النخل ولتعلمن أينا أشد عذابا وأبقى. நான் அனுமதி கொடுப்பதற்கு முன்னால் நீங்கள் இவர்களை நம்பிக்கை கொண்டு, இவரை நம்பிக்கை கொண்டீர்களா, என்ன செய்கிறேன், உங்களை மாறுகை மாறுகால் வெட்டி பேரித்த மரத்தின் கிளைகளிலே உங்களை தொங்கவிடப் போகிறேன், கடுமையான வேதனை கொடுப்பவன் யார் என்பதை நீங்கள் காணப்போகிறீர்கள். அப்ப இந்த முஸ்லிம்கள் சொன்ன வார்த்தை என்ன? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் முஷ்ரிக்குகளாக இருந்தார்கள், சூனியம் செய்கிற காபிர்களாக இருந்தார்கள், சத்தியம் என்று தென்பட்டதற்கு பிறகு அல்லாஹ் உண்மையானவன், நபி உண்மையானவர் என்பதை புரிந்ததற்கு பிறகு அவர்கள் புரிந்தது உண்மை என்பதை நிரூபித்தார்கள். நம்ம என்ன சொல்றோம், உண்மையா புரிஞ்சிச்சு ஆனா நிரூபிக்க மாட்டோம். எப்படி இன்னைக்கு நம்ம நிலைமை என்ன, நம்முடைய பலர் நம்மளே பலருடைய நிலைமை என்ன? எல்லாம் சரிதாங்க, வட்டி வாங்கக்கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது, அங்க போகக்கூடாது, இங்க போகக்கூடாது, இது கூடாது, இது கூடாது, எல்லாம் தெரியும், சரிதான். இந்த மக்களுடைய நிலைமை என்ன? இவங்க யாருங்க? எத்தனை வருஷமா இஸ்லாம் ஆனாங்க? கூடவே இருக்கிற பனி இஸ்ராயல் இன்னும் முழுசா முஸ்லீம் ஆகல, தெரியுமா இல்லையா? கூடவே இருக்கிற பனி இஸ்ராயல் ஒழுங்கா முஸ்லீம் ஆனாங்களா? மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் தௌராத் வாங்க போன உடனே இங்க இவங்க செஞ்ச வேலை என்ன? என்ன வேலை செஞ்சாங்க? காலை கன்றை வச்சு வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னைய திருக்குரியவர்களே, ரசூலுல்லாஹோடு அபூஜஹலும் இருந்தார், அபூலஹமும் இருந்தார். ஆனால் ரசூலுல்லாவின் தோழமை ரசூலுல்லாஹை பார்த்தது அபூலஹமுக்கு அபூஜஹலுக்கு எந்த பலனையும் கொடுக்கவில்லை. ஆனால் பிலாலுக்கு பலன் கொடுத்தது. பிலால் விசுவாசித்தார், அதற்காக அர்ப்பணம் செய்தார், அதற்காக சிரமங்களை சோதனைகளை தாங்கிக் கொண்டார். மிஹ்ராஜ் சென்ற போது பிலாலே, உன் காலடி சத்தத்தை, உன் சத்தத்தை நான் கேட்டேனே என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். அப்ப இந்த சூனியக்காரர்கள் சொன்னார்கள் வார்த்தையை பாருங்கள், காலு லன்னு உஸிரக அலா மா ஜஅனா மினல் பையினாத், எங்களுக்கு வந்த தெளிவான அத்தாட்சிகளை புறக்கணித்து உம்மை நான் தேர்ந்தெடுக்க மாட்டோம். யாரை பார்த்து சொன்னாங்க? ஃபிரௌனை பார்த்து. வல்லதி ஃபதரனா, எங்களை படைத்த இறைவனின் மீது சத்தியமாக, ஃபக்தி மா அன்தகால், நீ என்ன செய்ய நாடுகிறாயோ அதை செய்து கொள். இன்னமா தக்தி ஹாதிஹில் ஹயாத் அத்துன்யா, நீ எங்களுக்கு எதை முடித்து விட முடியும்? இந்த உலக வாழ்க்கையை தானே முடிக்க முடியும். இன்னா ஆமன்னா பிரப்பினா, நாங்கள் எங்களுடைய இறைவனை நம்பிக்கை கொண்டோம். லியஃபிர லனா ஹதாயானா, அவன் எங்களுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும். வமா அக்ரஹ்தனா அலைஹி மின ஸஹர், சூனியம் செய்வதற்கு எங்களை நிர்பந்தித்தாயே, அதையும் அவன் எங்களுக்கு மன்னிக்க வேண்டும். வல்லாஹு கைரு வாபகா, அல்லாஹ் மிக சிறந்தவன், மிக நிரந்தரமானவன். இன்னஹு மயத்தி ரப்பஹு முஜ்ரிமா, குற்றவாளியாக தன் இறைவனிடத்திலே வருபவன், அவனுக்கு ஜஹன்னம் இருக்கிறது, அவன் அதிலே மூத்தாக மாட்டான், அதிலே அவன் வாழ மாட்டான். யார் ஈமானோடு அல்லாஹ்விடத்திலே வருவானோ, நல்லமல் செய்தவனாக, அவனுக்கு சொர்க்கத்திலே உயர்ந்த பதவிகள் இருக்கின்றன. அது நின்ற சொர்க்கங்களை அல்லாஹ் கொடுப்பான், அதிலே நதிகள் ஓடிக்கொண்டே இருக்கும், அதிலே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். தூய்மையானவர்களுக்கு இதுதான் கூலியாகும். எத்தகைய வார்த்தைகளை சொன்னார்கள் இவர்கள்? பரம்பரை முஸ்லீமா, இவங்க யாரு? எத்தனை வருஷமா மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய பயணம் கேட்டாங்க? எத்தனை வருஷமா தௌராத் ஓதப்படுவதை கேட்டார்கள்? எல்லாமே அந்த ஒரு மஜ்லிஸிலே நடந்த மாற்றங்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இதுதான் ஈமான், இதுதான் இஸ்லாம். இந்த இஸ்லாம், இந்த ஈமான் இருந்தால்தான் அந்த விசாலத்தை நீங்கள் துன்யாவிலும் பார்க்க முடியும், மரண நேரத்திலும் பார்க்க முடியும், கபரிலும் பார்க்க முடியும், மறுமையிலும் பார்க்க முடியும். எந்த விசாலம்? எந்த ஒரு மூமின்களுடைய உதாரணத்தை அல்லாஹ் நமக்கு குர்ஆனிலே சொல்லுகிறானோ, அந்த மூமின்களுடைய ஈமான், அந்த முஸ்லிம்களுடைய இஸ்லாம் இருந்தால்தான். இல்லை என்றால் இவங்களுக்கு காஃபிருக்கு இடையில ஒரு வித்தியாசமும் இருக்காது, ஒரு மாறுபாடும் இருக்காது. அவர்களை கொண்டுதான் இவர்களும் சிந்தித்து பாருங்கள். ஃபிரௌன் கூறுகிறார், நீங்க ஜெயிச்சிட்டா உங்களுக்கு நான் காசு பணங்களை அள்ளித்தருவேன், எங்களுடைய மந்திரி சபையிலே உங்களையும் நான் கூட்டாக்கிக் கொள்வேன், எனக்கு நெருக்கமானவர்களிலே உன்னை ஆக்கிக் கொள்வோம் என்று. அப்ப ஃபக்கீர்களாக ஏழைகளாக வந்திருக்கக்கூடிய இந்த சூனியக்காரர்கள் ஃபிரௌனுடைய அவ்வளவு சுகபோகமான ராஜ வாழ்க்கையை துறக்கிறார்கள். எதற்கு? எதுக்கு? எதற்காக முன்னாடி துறக்கிறாங்க? கண்ணியத்திற்குரியவர்கள், மனிதர்களே மாறுகை மாறுகால் வெட்டப்படுகிறார்கள். எப்படி? சூனியம் செய்வதற்காக வந்த 70,000 சூனியக்காரர்களும் ஒருவர் பின் ஒருவராக அவருடைய ஒரு கை வெட்டப்படுகிறது, அவருடைய ஒரு கால் வெட்டப்படுகிறது. ஈட்டியிலே குத்தப்பட்டு பேரிச்ச மரத்தை நிறுவி அதிலே அவர் தொங்க விடப்படுகிறார் உயிரோடு. தண்ணி இல்லாம உணவு இல்லாம அப்படியே அவர் துடிதுடித்து செத்துக் கொண்டிருக்கிறார். ஒரு ஆள் இல்லை, ஒரு தன்னுடைய கண்ணுக்கு முன்னாடி இன்னொருத்தர் வெட்டப்படாத, அடுத்து இவருடைய நம்பர், அடுத்து இவருடைய நம்பர். அந்த நேரத்திலையும் இவர்கள் தடுமாறாமல் யாரெல்லாம் எங்களை மன்னித்து விடு, எங்களை மன்னித்து விடு, வேற ஒரு வார்த்தையை சொல்லல, எதை நினைச்சு மன்னிப்பு கேட்கிறாங்க. ஒரு நபிக்கு எதிராக எங்களை சூனியம் செய்ய வைத்தானே, உன்னை மறுத்து விட்டோமே, அதை நீங்கள் நீ எங்களுக்கு மன்னித்து விடு. இந்த துன்யால இவ்வளவு பெரிய கொடுமை கொடூரம், இதை விட கொடூரம் இருக்குமாங்க? ஒருத்தனை உயிரா நிக்க வச்சு ஒரு கையை வெட்டிடுறீங்க, இன்னொரு காலை வெட்டிடுறீங்க, ஈட்டியில குத்தி உயரத்துல ஒரு மரத்துல தொங்க விட்டுறீங்க, எவ்வளவு பெரிய வேதனையாக இருக்கும் நினைச்சு பாருங்க. மூத்து வரைக்கும் தண்ணி கிடையாது, சாப்பாடு கிடையாது, காயத்துக்கு மருந்து கிடையாது. இத்தகைய துன்பத்தை கஷ்டத்தை அவர்கள் சுவைத்துக் கொள்வதற்கு சகித்துக் கொள்வதற்கு அவர்களால் எப்படி சாத்தியப்பட்டது? எதனால் சாத்தியப்பட்டது? அல்லாஹ்வை உண்மையாக விசுவாசித்தார்கள், மறுமை உண்மை என்பதை புரிந்து கொண்டார்கள். அவர்களால் தான் இத்தகைய அர்ப்பணங்களை, அர்ப்பணிப்புகளை, தியாகங்களை செய்ய முடியும். இந்த கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய ஈமான், நம்முடைய இஸ்லாம் எப்படி இருக்கிறது என்று ஒவ்வொருவரும் நம்மை நாமே பரிசோதித்துக் கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இதுக்கு தேவை மக்கால பிறக்கணும், ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் பிறக்க வேண்டும் என்பது அல்ல. நாம் நம்பி இருக்கக்கூடிய கொள்கையின் மீது நமக்கு எவ்வளவு உறுதி இருக்கிறது? அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள், வானம், பூமி, சூரியன், சந்திரன், இரவு பகல், எத்துணை அத்தாட்சிகளை ஒவ்வொரு நாளும் நாம் பார்க்கிறோம். எத்துணை மக்கள் பிறப்பதை பார்க்கிறோம், எத்துணை மக்கள் சாவதை நாம் பார்க்கிறோம். இன்னும் மரணத்தின் மீது நமக்கு நம்பிக்கை வரவில்லையா? நாமும் அந்த மரணத்தை எதிர்கொள்ள வேண்டும், சுவைத்தாக வேண்டும் என்ற உறுதி நமக்கு இல்லையா? நமக்கு முன்னாடி மூத்தப்படுறது பார்க்கிறோமா இல்லையா? ஏன் நமக்கும் அந்த மரணம் வரும், நானும் அந்த நிலைமைக்குத்தான் செல்ல வேண்டும் என்ற உறுதி நமக்கு இல்லையா? கண்ணியத்திற்குரியவர்களே, எதுவரை அந்த உறுதி நம்மிடத்திலே வராதோ, இந்த புரட்சிகளும் ஈமானிய மாற்றங்களையும், அந்த இறை வழிபாட்டின் அந்த தியாகங்களையும் அர்ப்பணிப்புகளையும், இறை அன்புக்காக மறுமைக்காக செய்ய வேண்டிய அந்த தாக்கங்களையும் அந்த தாத்பரியங்களையும் ஒருவனால் செய்ய முடியாது. அதற்காகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள், அல்லாஹும்ம ஸப்பித் கல்பி அலா தீனி, யா அல்லாஹ் என் உள்ளத்தை உனது வழிபாட்டின் மீது உறுதிப்படுத்து, யா முஸர்ரிஃப் அல் குலூப் ஸர்ரிஃப் கல்பி அலா தாஅதி, உள்ளங்களை புரட்டி போடுபவனே உனக்கு கீழ்ப்படிவதின் மீது என் உள்ளத்தை புரட்டி போடு. யா அல்லாஹ், ஈமானுக்கு பிறகு இறை நிராகரிப்பை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன். யா அல்லாஹ், சொர்க்கத்தை கொடுக்கக்கூடிய அமல்களை உன்னிடத்திலே கேட்கிறேன், சோதனைகளை லேசாக்கக்கூடிய நம்பிக்கையை உன்னிடத்திலே கேட்கிறேன். நம்ம அல்லாஹ்விடத்தில் அந்த மாதிரி ஈமானை கேட்டு பிரார்த்தனை செய்கிறோமா? அந்த இஸ்லாமுக்காக, அந்த ஆகிரத்துக்காக அல்லாஹ்விடத்திலே அழுகிறோமா? அத்தகைய அமலை கொடு யா அல்லாஹ் என்று நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறோமா? இறை தூதர்கள் எப்படி அல்லாஹ்விடத்திலே மன்றாடினார்கள்! கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீனிடத்திலே துஆ கேட்போமா, முயற்சி செய்வோமா. மறுமையின் வாழ்க்கைக்காக இம்மையிலிருந்து நம்முடைய அமல்களை கட்டிச்சாதங்களாக ஆக்கக்கூடிய நல்ல மக்களாக நாம் மாறுவோமா. இந்த பிரச்சாரத்தை நமக்கும் நம் குடும்பத்தார்களுக்கும் நம் ஈமானிய சகோதரர்களுக்கும் நாம் செய்வோமா. இதை அறியாத எத்தனையோ லட்சம் கோடி மக்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கு அல்லாஹுவின் பெருமையை பற்றி சொல்வோமா. லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த உயர்ந்த ஏகத்துவ முழக்கத்தை அவர்களுக்கு சொல்வோமாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. அகூலு கௌலி ஹாதா வஅஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வலக்கும், வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ